அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 22 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அமைச்சர் இஸ்ராத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எதிரணிக்கு தாவியிருப்பது குறித்து அவரது கருத்துக்கள்.
இந்த ஜனாதிபதி மீண்டும் 3வது முறை போட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டு முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இன்று மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்.
இந்த தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரின் செவ்வி. இலங்கை சிறைகளில் இருக்கும் தமிழக மீனவர்களில் 28 விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
9 இந்த மாசத்துல தான் பிடிச்சது. நாங்க 43 பிடிச்சாங்க. ஆனா 28 தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப மீதி பேருக்கு என்னன்னு சொல்லிட்டு தகவல் சரியா எங்களுக்கு தெரியவில்லை. அவங்க பாண்டிச்சேரி ஸ்டேட் காரைக்கால்.
நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஈராக்கில் யாசிடி மதப்பிரிவு பெண்களை கைப்பற்றிய இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்களை பாலியல் அடிமைகளாக விற்றது குறித்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடிமை சந்தைகளில் பெண்களும் சிறுமிகளும் வெறும் $12 விற்கப்பட்டனர் என்று தப்பி வந்த சிலர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்கள். யாசிடிகள் மற்றும் கிறிஸ்தவ பெண் அடிமைகள் மீது தங்களுக்கு உரிமை உள்ளது என்பதை ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு தனது தீவிரவாதிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலம் அறிவுறுத்தியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். பூ பெய்தாத பெண்களுடன் கூட அவர்கள் பாலியல் உறவு கொள்ளலாம் என அந்த துண்டு பிரசுரங்களில் கூறப்பட்டுள்ளதை தப்பி வந்தவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தனர்.
ஈராக்கின் ஃபலுஜா நகரில் நடந்திருக்கின்ற கடுமையான மோதல்களில் 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தகவல்கள் கூறுகின்றன. ஃபலுஜா நகரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற இஸ்லாமிய அரசு ஆயுதாரிகளை அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியின் வான் தாக்குதல்களின் துணையுடன் ஈராக்கிய அரசப்படைகள் தாக்கி வருகின்றன. மோசமான ஷெல் தாக்குதல்களும் விமான தாக்குதல்களும் இரவு முழுவதும் தொடர்ந்து இன்று திங்கள் அதிகாலை வரை நீடித்ததாகவும் தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் பெண்களும் குழந்தைகளும் இருப்பதாகவும் மருத்துவ பணியாளர்கள் கூறியிருக்கின்றனர்.
கத்தோலிக்க திருச்சபையின் நிர்வாக கட்டமைப்பை போப் பிரான்சிஸ் மிக கடுமையாக தாக்கியுள்ளார்.
Vorrei menzionare alcune di queste probabili malattie, malattie curiali.
திருச்சபையின் உயர்மட்டத்தில் உள்ள கார்டினல்கள், ஆயர்கள் மற்றும் மதகுருமார்கள் ஆகியோரிடையே தனது கிறிஸ்துமஸ் தின உரையை நிகழ்த்தும் பொழுதே போப் இவ்வாறு சாடினார். கத்தோலிக்க நிர்வாக கட்டமைப்பினரிடையே இருக்கும் அதிகார மமதை, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற வகையில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் குணம், தாங்கள் வல்லவர்கள் என்பதை வெளிக்காட்டிக் கொள்ளும் போக்கு, ஆன்மீக விஷயங்களை வசதியாக மறந்துவிடும் வழக்கம் ஆகியவை கத்தோலிக்க திருச்சபையின் நிர்வாக கட்டமைப்பில் புரையோடி போயுள்ளதாக போப் குறிப்பிட்டார். அதிகார பேராசை, தீவிரவாதம் போல வதந்திகள் பரப்புவது உட்பட 15 பாவங்களை வேட்டிக்கன் ஆட்டி படைப்பதாகவும் போப் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்வரும் புத்தாண்டில் இந்த பாவங்கள் குறித்து அவர்கள் மனம் வருந்தி பிராயச்சித்தம் தேடுவார்கள் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
துனிஷியாவில் சுதந்திரமாக நடந்திருக்கின்ற 1வது அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவராக மூத்த அரசியல்வாதி பேஜி காயித் எஸ்எம்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மொன்செப் மாசோகிக்கு எதிராக 2வது சுற்று வாக்கெடுப்பில் 55% அதிகமான வாக்குகளை எஸ்எம்சி வென்றிருப்பதாக தேர்தல்கள் அதிகார சபை கூறியிருக்கிறது. சுதந்திரத்துக்கு பின்னரான 2 நெடுங்கால சர்வாதிகார ஆட்சிகளிலும் அங்கம் வகித்திருக்கின்ற எஸ்எப்சிக்கு இப்போது 88 அவர் ஒரு யதார்த்தவாதியாக பார்க்கப்படுவதாக பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
ஸ்பெயினின் இளவரசி கிறிஸ்டினா டே போபோன் மீது வரிகள் மோசடி தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த நாட்டின் நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டுள்ளார். இவர் ஸ்பெயின் மன்னரின் சகோதரி. அவரது கணவரும் முன்னாள் ஒலிம்பிக் வீரருமான உர்டான் கிரீனிடன் நிதி மோசடிகளுக்கு அவர் உடந்தையாக இருந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஸ்பானிஷின் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரையும் யாரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவில்லை. ஆனால் தம்மீதான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மறுத்துள்ளார்கள்.
இந்தியாவில் கட்டாயப்படுத்தப்பட்ட மதமாற்றங்கள் தொடர்பான மிகவும் சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி தனது கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து ராஜ்யசபாவில் கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் சபையை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமான வலதுசாரி இந்து தேசியவாத குழுக்கள் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் மதமாற்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்தியிருக்கின்ற நிலையில் இது பற்றிய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை எதிர்க்கட்சி கோரியிருந்தது. மோதலை ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தை முடக்கியதன் மூலம் பாஜக மறைமுகமாக இந்த மதமாற்றங்களை அங்கீகரிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசாங்கத்தில் அங்கம் வகித்த அமைச்சர் ரிஷாத் பதீதியின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அரசிலிருந்து விலகி இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிரணிக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருக்கிறது. ரிஷாத் பதீதியின் இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்று அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
2005 2010 ராஜபக்சேவுடைய வெற்றிக்காக அயராது பாடுபட்ட ஒருவன் என்ற வகையிலும் அதற்காக உழைத்த கட்சியுடைய தலைவர் என்ற வகையிலும் இந்த நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இவருடைய பங்களிப்பை நாங்கள் அவரோடு சேர்ந்து செய்திருக்கிறோம். ஆனால் 2010 பிறகு இந்த அரசாங்கத்திலே செயல்பாடுகளிலே பல வகையான விடயங்களுக்கு உடன்படாதவர்களாக நாங்கள் இருந்தோம். அரசுக்குள்ளே இருந்து கொண்டு இவற்றை சுட்டிக்காட்டி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். குறிப்பாக பொதுபல சேனா என்ற ஒரு பயங்கரவாத இயக்கம் போன்ற ஒரு அமைப்பு இந்த நாட்டிலே உருவாகி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் சமூகத்தை முஸ்லிம் சமூகத்துடைய அத்தனை விடயங்களுக்கு எதிராக முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை சீரழிப்பதற்காக பல வகையான சதிகளை அந்த அமைப்புடைய செயலாளர் ஞானசார தேர்தல் உட்பட பலர் செய்தார்கள். ஜனாதிபதியிடத்திலே ஞானசார தேர்தலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை சிறையிலே அடையுங்கள் என்று நான் அமைச்சரவையிலே உரத்த குரலிலே நான் கத்தினேன். என்னுடைய எந்த ஒரு குரலும் அங்கு அவரிடத்தில் ஈடுபடவில்லை. நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டரீதியாக எடுக்காத காரணத்தினால் அவர்களுடைய வளர்ச்சி மிக அதிகரித்தது. எனவே இந்த ஜனாதிபதி மீண்டும் 3rd போட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டு முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இன்று மைத்ரிபால சிறிசேனா பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்.
சரி, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நீங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற விஷயங்களை தட்டி கேட்கவில்லை, அவர் போதிய கவனம் ஆதரவு கொடுக்கவில்லை அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுதா? இதெல்லாம் பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது தானே?
நிச்சயமாக இந்த அரசுல இருந்து நாங்கள் எல்லா கட்டத்திலும் குறிப்பாக கிரேன் பாத் பள்ளி பிரச்சனை, கம்புள்ள பிரச்சனை, அல்கம பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நாங்கள் அரசோடு ஜனாதிபதியோடு சம்பந்தமாக பேசினோம். எழுத்து மூலமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அமைச்சர்கள் கடிதங்கள் வழங்கினோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அன்றைய நிலையிலே நாங்கள் அது ஒரு பெரும்பான்மையாக அரசாக இருந்தது. அன்று நாங்கள் வெளியேறுவதன் ஊடாக எங்களுடைய சமூகத்துக்கோ நாட்டுக்கோ எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே இன்று இன்னொரு முறை அவர் ஆணை கேட்டு வந்திருக்கிறார். எனவே இந்த தேர்தலிலே நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பது என்பது எங்களுடைய மனச்சாட்சி எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை.
இப்பொழுது எதிரணியின் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அண்மை காலம் வரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் ஒரு மூத்த அமைச்சராக இருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக எல்லாம் இருந்திருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடைபெற்றதாக நீங்கள் கூறுகின்ற இந்த வன்முறை சம்பவங்கள் தாக்குதல் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு வகையில் அவரும் மறைமுகமாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற இந்த விமர்சனம் ஒரு தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. அதுக்கு உங்க பதில் என்ன?
அவர் மாத்திரமல்ல, நானும் உட்பட 62 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இருந்தோம். ஆனால் அங்கு தைரியமாக பேசுகின்ற ஒரு சிலரை தான் நாங்கள் கண்டோம். அவ்வாறு பேசுகின்ற பொழுது அதற்கு எதிராக தலைமைத்துவம் எடுத்த நடவடிக்கைகளும் அவருடைய அந்த பார்வையும் எல்லோரையும் அச்சத்திலே ஆழ்த்தியது. என்றாலும் அந்த வேலையிலே இந்த அரசு செய்த விடயங்களை உள்ளுக்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டு எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று ராஜித சேனா, ரத்ன மைத்ரிபால சிறிசேனா பலர் வெளியேறி இருக்கிறார்கள். எனவே அன்று உள்ளே தேசிய ஒரு சிலர் இவ்வாறு வெளியேறியவர்கள் இருக்கிறார்கள். 100 ஜனாதிபதியாக இருப்பதற்கு, ஒரு தேசிய அரசை அமைப்பதற்கு, இந்த நாட்டிலே முஸ்லிம் தமிழ் சிங்கள உறவை மத உரிமையோடு வாழ்கின்ற அந்த நிலையில் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு போட்டியிருக்கிறார்.
இப்பொழுது நீங்கள் தெரிவிக்கின்ற முஸ்லிம் மக்களின் நலன் சார்ந்த அனைத்து விஷயங்களும் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க?
அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் பார்த்த பிறகுதான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதிகமான விடயங்கள் நாங்கள் உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த ஜனாதிபதி முறையை மாற்றுகின்ற விடயத்திலும் கன்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் விடயத்திலும் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இந்த அவர் தற்பொழுது 150 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு நிலையில இல்லை. ஒரு மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த நிலையிலே பொது வேட்பாளராக நிற்கிறார்.
உங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றீர்களா? ஆம் என்றால் அதில் என்னென்ன விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு?
அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாத் பதியுதீனை மீண்டும் தொடர்பு கொள்ள முயன்றும் அவரது தொடர்பு கிடைக்கப்பெறவில்லை. இந்த தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரையும் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணியினரின் பொது வேட்பாளராகிய மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஆதரிக்குமாறு தமிழ் மக்களை தமிழர் விடுதலை கூட்டணி கோரியிருக்கின்றது. அந்த கட்சியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த வேண்டுகோளை வெளியிட்டிருக்கின்றார். ஏனைய தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களை ஆதரிக்காத போதிலும் அவரை ஆதரித்து வந்த நீங்கள் இப்போது என்ன காரணத்திற்காக பொது வேட்பாளராகிய மைத்ரிபால சிறிசேனா அவர்களை ஆதரிக்க முன்வந்திருக்கின்றீர்கள் என ஆனந்த சங்கரி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இன்றைக்கு நான் ராஜபக்சே இருக்கேன், இல்லை ராஜபக்சேவுடன் நான் இருந்தேன் வச்சுக்கோ. எனக்கு என்ன இதுவரை நான் கேட்டுக்கேன், என்ன செய்திருக்கேன்? அவரு ஒரு ஒரு மந்திரி பதவி கேட்டுனா, இல்ல உத்தியோகம் கேட்டுனா, இல்ல எனக்கு ஒரு நிச்சயமித்தாண்டு கேட்டா, என்ன கேட்டுக்கேன் நான் சொல்லுங்க பாபம்.
நீங்கள் மைத்ரிபால சிறிசேனா அவர்களை பொது வேட்பாளர் ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன?
இதுவரை காலமா எத்தனையோ பிரச்சனை சம்பந்தமாக பேசி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் இருக்கு, பொதுமக்கள் எத்தனையோ பிரச்சனை எல்லாம் அவருடைய கவனத்தில் கொண்டப்பட்டது. நானே எத்தனை பிரச்சனை ஒண்ணு திகழ்ந்த உள்ளூர்ல இடம்பெயர்ந்த மக்களை பற்றி எவ்வளவு பிரச்சனை ஒண்ணு திகழ் எலெக்ஷன் சர்வீஸ் ஆட்சியாளர் இன்றைக்கு எலெக்ஷன் கேட்கல. இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காணலாக்கூடிய வகையில ஒரு ஆறுகள் வாட்டு செஞ்சிருக்கலாம், ஒரு வாட்டை செல்லு. மைத்ரிபால சிறிசேனாய அவரோட சேமிப்பு 36-37 கட்சிகள் உண்டு சேர்ந்து ஒரு பொது நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க பொது நிலைப்பாடு முழுக்க முழுக்க எங்களுக்கு ஏற்புடையதானது, தமிழ் மக்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ விரோதமான நிலைப்பாடு அல்ல. பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் எங்களுக்கு எத்தனை பிரச்சனை தீர்க்கக்கூடிய வகையில அவர்களுடைய நிலைப்பாடு எடுத்துக்கின்றார்கள். இந்த காலங்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கின்றது. இதுவே காலம் வராத ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்ப வந்திருக்கிறது, இதை நாங்கள் கவலை விடக்கூடாது. அதனுடைய தான் நான் இதை ஆதரிக்கிறேன்.
பொது வேட்பாளரை ஆதரிக்க சொல்லுகின்ற உங்களுடைய இந்த வேண்டுகோள் தமிழ் மக்கள் எந்த அளவுல ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க?
நினைக்கிற நம்பிக்கை இருக்கு ஏற்றுக்கொள்ளையான்னு சொல்லி கேட்டேன். என்னவெல்லாம் இப்ப நேற்றைய கூட்டத்திலே எங்களுக்கு இதுலயாவது நல்ல வாய்ப்பு வருது. இவரையும் ஒரு விஷயம் பற்றி இவர் எடுத்தாரு, நாங்கள் இவரை கொஞ்சம் நம்பிக்கை வச்சு பார்த்தா என்னன்றது மத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு என்ன அவர்கள் கூண்டக்கூடிய அளவுக்கு என்னுடைய கேள்வி கேட்டாரு. உண்மையான பாடுது.
அப்ப மக்களும் உங்களுடைய சிந்தன போக்குல இருக்கிறபடியால நீங்க இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க சொல்றத மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
நான் நம்புறேன் மட்டுமல்ல, அவர்கள் என்னை நம்புறது அவர்களையும் பற்றி நம்ப வைத்திருக்காங்க, நாம அவர்கள் நம்ப வைத்திருக்கிறேன்
என்றார் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை ஒருவேளை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடையும் நிலை ஏற்பட்டால் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியிடம் தமது அரசு அமைதியான முறையில் ஆட்சியை கையளிக்கும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைகின்ற நிலை ஏற்பட்டால் வெற்றி பெற்ற தரப்பிடம் தனது அரசாங்கம் அமைதியான முறையில் ஆட்சியை கையளிக்கும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே உறுதியளித்திருக்கிறார். பிரிட்டனில் இருந்து வெளியாகின்ற ஃபைனான்சியல் டைம்ஸ் நாளிதழின் கேள்விகளுக்கு அளித்த பதிலிலேயே மஹிந்த ராஜபக்சே இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார். எனினும் தான் தோல்வியடையப் போவதில்லை என்று உறுதியுடன் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்சே முதிர்ச்சியடைந்த துடிப்புள்ள ஜனநாயகத்தை கொண்ட இலங்கையில் அமைதியான முறையிலேயே ஆட்சி கைமாற்றங்கள் நடந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் மீண்டும் நான் கூறுகின்றேன், நாங்கள் வெற்றி அடைவோம் என்று நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்றும் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலை மேற்குலகம் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கூறியிருக்கின்ற ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தியாளர் புதிய அரசாங்கம் உள்நாட்டு யுத்தத்தின் போது நடந்திருக்கின்ற போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் என்ற நம்பிக்கை மேற்குலகிடம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதேபோல இலங்கை அரசாங்கம் உத்தேசித்திருக்கின்ற 8% பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்ப்பினால் சர்வதேச முதலீட்டாளர்கள் ஆர்வமடைந்திருப்பதாகவும் ஃபைனான்சியல் டைம்ஸ் கூறியிருக்கிறது. எதிர்வரும் 8 தேதி நடக்க இருக்கின்ற தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கும் எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவிற்கும் இடையில் மிகவும் கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி ஏற்பட்டால் ராஜபக்ச குடும்பத்தின் ஆதிக்கம் நிலவுகின்ற ஆட்சியை தொடர்ந்தும் தக்க வைத்திருக்க வன்முறைகளும் ஸ்திரமற்ற சூழ்நிலைகளும் உருவாகலாம் என்று உள்ளூர் அவதானிகள் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி. கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை மற்றும் தாழ்ந்த பிரதேசங்களில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தமது வாழ்விடங்களை விட்டு வெளியேறியிருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் 110,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் அநேகமான பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை காரணமாக 9,500 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 33,000 பேர் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இந்த குடும்பங்கள் 96 நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூடுதலானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மாவட்ட செயலக தகவல்களின்படி 89,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 8,000 குடும்பங்களைச் சேர்ந்த 27,000 பேர் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி 78 நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றார்கள். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது. தாழ்ந்த பிரதேசங்களிலே வெள்ள நிலைமை காணப்படுகின்றது. நீர்ப்பாசன குளங்களும் ஆறுகளும் நிரம்பி வழிகின்றன. குளங்கள் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் வீதிகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் வெள்ளம் பாய்கின்றது. இதனால் பல இடங்களில் தரவழி போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் தண்டவாளங்கள் மேலாகவும் வெள்ளம் பாய்கின்றது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக மட்டக்களப்புக்கும் கொழும்புக்கும் இடையிலான ரயில் சேவையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளத்தினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ள பகுதிகளில் படகு மூலமே தற்போது போக்குவரத்து நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக நிவாரணப் பொருட்களும் படகு மூலமே அதிகாரிகளினால் எடுத்துச் செல்லப்படுகின்றன.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த கண்ணோட்டத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்தியா தொடர்புடைய இலங்கை செய்தி ஒன்று. இலங்கை சிறைகளில் இருக்கும் தமிழக மீனவர்களில் 28 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடகடலில் இம்மாதம் 9 அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களில் 28 பேரை பருத்தித்துறை நீதிமன்றம் இன்று விடுதலை செய்திருக்கின்றது. இதனை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் உறுதி செய்திருக்கின்றார்கள். அத்துடன் அவர்களை தாங்கள் பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 28 மீனவர்களும் புதுச்சேரியைச் சேர்ந்த 15 பேருமாக 43 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களை பருத்தித்துறை நீதிமன்றம் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையிலேயே இவர்களில் 28 பேர் மட்டும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
9 இந்த மாசம் தான் 43 பேர் பிடிச்சாங்க. 28 பேர் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப மீதி பேருக்கு என்னன்னு சொல்லிட்டு தகவல் சரியா எங்களுக்கு தெரியவில்லை. அவங்க பாண்டிச்சேரி ஸ்டேட் காரைக்கால்.
ஏன் அவங்களை விடுதலை செய்யலன்னு சொல்லலையா?
அதான் நாங்க அங்கேயே கோர்ட்ல கேட்டோம். அது சரியான தகவல் அவங்க சொல்லுது. ஆனா வந்து தமிழ்நாடு உள்ளவங்க மட்டும் நாகப்பட்டினத்துல உள்ளவங்க மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதான் 28 பேரு. அதுதான் இது வந்து நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கோம். எல்லா பேரும் அதான் எல்லை மாதிரி பிடிச்சு சொல்லிட்டு கைது பண்ணாங்க. எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து ஆனா நம்ம இதுல கிட்ட வந்து தான் பிடிச்சாங்க. வந்து உடையந்தப்ப நெல்லே வர்றதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மெஸ் ஆகி போறதா அந்த காத்துக்காரல தெரியாம போறதுதான். தெரிஞ்சு யாரு போவாங்களா? தெரிஞ்சு பிடிச்சா ஸ்ரீலங்கா எல்லைக்கு போவாங்களா? வந்து பிடிச்சிருவாங்க. அரெஸ்ட் பண்ணாங்க தெரியாது எங்களுக்கு. காத்தி வரல லைட்டா அப்படி போற வர்றதான். இது வந்து விரட்டி விட்டாலும் பிரச்சனை இல்லை. வந்துடுவோம் நம்ம இந்தியாவுக்கு. அவன் வந்து எதிர்த்தாலும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
என இன்று விடுதலையாகியுள்ள மீனவர்களில் ஒருவர் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார். இலங்கையின் சட்டம் அதிபருடைய உத்தரவுக்கு அமைவாகவே இந்திய மீனவர்கள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களில் 30 பேர் இன்று இந்திய அரசாங்கத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும், இதனையடுத்தே யாழ்ப்பாணத்தில் 28 இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சிறைச்சாலைகளில் உள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு இலங்கை அரசுக்கு இந்திய தரப்பிலிருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்திய கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களும் இந்திய சிறைச்சாலைகளில் இருப்பதனால் பரஸ்பரம் இருநாட்டு மீனவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இலங்கை அரச தரப்பினர் இந்தியாவிடம் கோரியிருந்ததாகவும், அந்த பின்னணியிலேயே இந்த விடுதலை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து பர்மா சீனா குறித்த செய்தி ஒன்று. புலிகள், சிறுத்தைகள் போன்றவற்றின் உடற்பாகங்கள் பர்மா வழியாக சீனாவில் விற்கப்படுகின்ற வர்த்தகம் அண்மைய ஆண்டுகளில் மிகவும் அதிகமாகியிருப்பதாக 20 ஆண்டு கால கணக்கெடுப்பு தரவுகளை கொண்டு நடத்தப்பட்டிருக்கும் புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. இதுபற்றி பிபிசி உலக சேவையின் சுற்றுச்சூழல் செய்தியாளர் நவீன் சிங் கட்கா வழங்கும் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
சீனாவுடனான எல்லையை ஒட்டியிருக்கும் பர்மாவின் மொங்லா என்ற ஊரில் கடந்த 8 ஆண்டுகளில் புலிகளின் உடற்பாகங்கள் போன்றவற்றை விற்கக்கூடிய கடைகளின் எண்ணிக்கை 3 மடங்காய் அதிகரித்திருப்பதாக இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இங்கு நடந்திருக்கின்ற வர்த்தகம் பற்றிய 80% கணக்கெடுப்புகளில் புலிகளின் உடற்பாகங்கள் விற்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த வகையில் பார்த்தால் குறைந்தது 200 புலிகளின் உடற்பாகங்கள் இங்கே விற்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் சிறுத்தைகளின் உடற்பாகங்கள் தான் இங்கே மிக அதிகமாக விற்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மொத்தம் 480 சிறுத்தைகளுடைய உடற்பாகங்கள் விற்பனையாகியிருப்பதாக தரவுகள் காட்டியிருக்கின்றன. காட்டு விலங்குகளின் உடற்பாகங்களை ஆப்பிரிக்கா வரையான தொலைதூர இடங்களுக்கு விற்கின்ற ஒரு முக்கிய சந்தையாக மொங்லா உருவெடுத்து வருகிறது என்ற கூற்றை இந்த ஆய்வு வலுப்படுத்தியிருக்கிறது. பயாலாஜிக்கல் கன்சர்வேஷன் என்ற சஞ்சிகையில் இந்த ஆய்வின் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. தாய்லாந்துடனான எல்லையில் இருக்கின்ற டச்சிலக் என்ற ஊரில் நடந்து வந்த விலங்கு உடற்பாக வர்த்தகம் இதே காலப்பகுதியிலே சரிந்து வந்திருப்பதாகவும் இந்த ஆய்வு காட்டியிருக்கிறது. தாய்லாந்து அதிகாரிகள் நடவடிக்கைகளை வலுப்படுத்தியதன் விளைவாக அங்கு இந்த வர்த்தகம் குறைந்திருக்கலாம் என இந்த ஆய்வறிக்கையை எழுதியவரான விலங்கு வர்த்தக கண்காணிப்புக்கான டிராஃபிக் அமைப்பின் கிறிஸ் ஷெப்பர்ட் தெரிவித்திருக்கின்றார். மொங்லா நகரம் அரசாங்கத்துடன் சமாதான உடன்பாடு ஒன்றை செய்து கொண்டிருக்கின்ற ஆயுதக்குழு ஒன்றின் கட்டுப்பாட்டில் தற்போது இருக்கிறது. பர்மிய அதிகாரிகளுக்கு அங்கு அதிகாரம் இல்லை. அழிவின் விளிம்பில் இருக்கின்ற விலங்கினங்களின் விற்பனையை தடை செய்கின்ற சர்வதேச ஒப்பந்தத்துக்கு அமைய புலிகள் மற்றும் சிறுத்தைகளின் உடற்பாகங்களுடைய விற்பனைக்கு பர்மாவில் தடை இருந்து வருகிறது. ஆனால் அந்த தடை சட்டம் மொங்லாவில் செயல்படாமல் இருந்து வருகிறது என உலக வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. வன விலங்குகளின் உடற்பாகங்கள் பல சீனாவுக்குள் நுழையாமல் மொங்லாவில் வைத்தே சீன சுற்றுலா பயணிகளால் புடங்கப்படுகின்றன. வனவிலங்கு இறைச்சியை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். புலியின் எலும்பை கொண்டு செய்யப்பட்ட மதுபானத்தை அங்கே வைத்தே அவர்கள் அருந்துகிறார்கள் என உலக வனவிலங்கு நிதியத்திற்காக மீகாங் பகுதியில் இருந்து செயலாற்றுகின்ற தாமஸ் கிரே தெரிவிக்கிறார். ஆனால் புலித்தோல் போன்ற விஷயங்கள் சீனாவுக்குள் இறக்குமதியாகவே செய்கின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார். உலகிலேயே மிக அதிகமாய் புலிகளுடைய உடற்பாகங்கள் நுகர்வுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்ற நாடு சீனாதான். உலகிலே தற்போது மொத்தமாகவே 3000 புலிகள் தான் எஞ்சியிருக்கின்றன. சென்ற 100 ஆண்டில் இருந்த புலிகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் இது வெறும் 5%.
பிபிசி உலக சேவையின் சுற்றுச்சூழல் செய்தியாளர் நவீன் சிங் கட்காவின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக இந்தியாவில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ISL அதாவது இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பால் போட்டியின் முதல் பட்டத்தை கொல்கத்தாவின் அத்லெட்டிகோ அணி வென்றுள்ளது. நடைபெற்று முடிந்த இந்த லீக் போட்டிகள் குறித்து சர்வதேச கால்பந்து பயிற்சியாளர் பட்டயத்தை பெற்றுள்ள ராபின் சார்ல்ஸ் ராஜா அவர்களிடம் பேசினேன்.
இந்த ISL பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு பெரிய க்ரௌடு மாசு அப்படி தெரிஞ்சாலும் அதை உள்ள பார்க்கும்போது இது எப்படி அப்படியே ஐபிஎல் ISL கபடி லீக் அந்த மாதிரி வருதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்னால அது ஒரு இதாக தெரியுது பார்க்கறதுக்கு. கூட்டம் இருக்கு ரைட், ஏன்னா எவ்வளோ நாள் எம்டி ஸ்டாண்ட்ஸ் ஆகிருந்தது, பட் க்ரௌடு வந்தது. பட் அந்த க்ரௌடு உண்மையான ரியல் ஃபுட்பால் உடையதா இல்லை அதோட மார்க்கெட்டிங்கா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்னால இந்த வேர்ல்ட் கப் பிளேயர்ஸ்லாம் இந்தியாவுக்கு இவ்வளோ பிளேயர்ஸ் வருது ஒரு முதல் தடவை. அதனால அதை பார்க்கும்பொழுது வெளிப்படையிலிருந்து தெரிஞ்சாலும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் போக போக அதனோட இது வந்து ஒரு இதாக தான் கேள்விக்குறி மாதிரி தான் தெரியுது.
இந்த இந்தியன் சூப்பர் லீக்னுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது குறித்து கேள்விக்குறிகளும் தயக்கங்களும் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்?
அதாவது இது ஒரு பிரைவேட் இது வரவேற்கக்கூடியதுதான். ஆனாலும் இதை ஒரு காலங்காலமா அதாவது ஒரு கோச்சிங்ல கேம்ல இருந்த பிளேயர்ஸ் மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ள இருந்தாலும் அதோட இன்வால்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராபபிளி 1% தான் ஆஸ் அன் அஃபிஷியல் கோச் அட்மினிஸ்ட்ரேட்டரோட இன்வால்மெண்ட் ஆயிருக்கலாம். பட் பிளேயர்ஸோடது மேபி ஒரு 10% 15% இருந்திருக்கலாம் ஓவராலா. மற்றபடி பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அவங்களோட பேமெண்ட் அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு அந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ். நம்மளாம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரிதான் தெரியுது, பட் ஆனாலும் வி அப்ரிஷியேட் இட். ஏன்னா அதை பார்க்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய இது ஃபுட்பாலுக்கு ஒரு என்கரேஜிங் பார்ட்டா இருக்கு. ஸ்டார்டிங் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம வந்து அது வந்து கருத்து வந்து சக்சஸ்ன்னு சொல்றதுக்கு இது பண்ணல. பட் ஆனா இதனால பெனிஃபிட் ஆகிற இந்தியன் பிளேயர்ஸ் ஓகே ஒரு 5 பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸ் கூட விளையாடி இருக்காங்க, அதோட குவாலிட்டி டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது நேச்சுரல் தான், இங்க இருந்து வெளியே போய் இவ்வளவு நாள் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிளேயர்ஸ் இங்கேயே கிடைக்குது. நம்ம ஹோம் டவுன்லயே ஹோம் கிரவுண்ட்லயே நம்ம கண்ட்ரில இவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிளேயர்ஸோட குவாலிட்டி இருக்கும்போது டெஃபினட்டா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு பார்க்கும் போது லாட் ஆஃப் மிஸ் பாசஸ் அப்படி இருந்தது. பட் இந்தியன் பிளேயர்ஸோட குவாலிட்டி வந்து டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு அப்புறம் வந்து அதோட இது முடியுதா, இதுக்கப்புறம் வந்து ஓவரால் பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸ் எப்படி பண்ண போறாங்க என்ன, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் தெரியுது.
இப்போ இந்தியாவில் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளோட இதை ஒப்பிட்டு பேச முடியுமா?
ஐபிஎல்லையும் ஐஎஸ்எல்லையும் ஒப்பிடணும்னு பார்த்தா அது ஏற்கனவே அவங்க வந்து ஓரளவு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஒரு சில குழப்பங்கள் இப்போ இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாஸ் க்ரௌட் புல்லிங், பட் ஃபுட்பால் அப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இந்தியன் பிளேயர்ஸ், பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது கேமுக்கு நமக்கு இது ஏன் இங்கே பண்ண போகிறோம், அந்த ஃபுட்பால் வந்து இந்தியன் லோக்கல் நம்ம டேலண்ட்டு டெவலப் ஆகணுன்ற ஒரே நோக்கம் தான். ஸோ அதை பார்க்கும்பொழுது அதில் வந்து உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளஸ் அவங்களோட ஐபிஎல் பிளேயர்ஸோட வந்து அவங்க ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் ட்ரிப்ஸ் அப்ராட் ஃபுல்லாக ஆடிட்டு தான் இருக்காங்க வெளியே. ஆனால் இங்கே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ கிடையாது. இது மூலயமா இப்போ கொஞ்சம் கிடைச்சிருக்குது, பட் அதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டென்ட்டாக இருக்குது. மேபி இட் இஃப் இட் ஹேவ் பீன் ஒரு 6 மந்த்ஸ் இது ஒரு இபிஎல் மாதிரி ஒரு லாங் இதாக ஒரு எவ்ரி வீக்கெண்டு அப்படின்ற மாதிரி எவ்ரி ஸ்டேட்ல இன்னும் அதோட அகாடமி டீம்ஸ் மேன்யூ ஆர்சனல் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு லாட் ஆஃப் அகாடமிஸ் இருக்கு. கீழேருந்து அந்த பிளேயர்ஸ் வந்து அந்த பிளேயர்ஸ் ஒரு ரோல் மாடலா வச்சு அவங்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க யங்கர் ஜென்ரேஷன். இது இப்போ விளையாடிட்டு போற பாத்தீங்கன்னா அதுவும் ஃபாரினர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் எக்ஸப்ட் 1 or 2 ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அவுட் டேட்டட் தான் சொல்லலாம். குவாலிட்டி இருந்தது, ஏன்னா ராபர்ட் பீரஸ் ட்ரெஸ்ஸகே ஒரு இதெல்லாம் அனல்காலாம் ஒரு மாதிரி அந்த ஒரு ப்ராபபிளி ஒரு 10% 15% 20% குள்ளதான் அவங்களோட கேமோட இது தெரிஞ்சது, பிகாஸ் அவங்க ஏஜுக்கு அது கரெக்ட் தான். பட் ஃபார் அ ஸ்டார்ட் இது வந்து யங்கர் ஜென்ரேஷனை இது எப்படி கொண்டு போன்றது எங்களுக்கே ஒரு அப்படியே பார்க்கலாம்னு தோணுது.
ஐபிஎல்ல இருந்து ஐஎஸ்எல் கத்துக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அந்த கேமோட மார்க்கெட்டிங் தட்ஸ் அ டிஃபரெண்ட் கேம். ஐபிஎல் ஃபார்மேட்ல ஐபிஎல் ஸ்டைல்ல இது வந்து ஐஎஸ்எல் போகக்கூடாதுன்றது ஒரு ஃபுட்பால் கோச்சா என்னோட கருத்து. ஏன்னா அங்க இருக்கிற சில சிக்கல், ஏன்னா அது அட் த எண்ட் ஆஃப் த டே கேமை வந்து ஒரு குவெஸ்டன் மார்க் ஆக்கிடக்கூடாது, அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஐபிஎல்ல நடக்கிற சில சில இதெல்லாம் இப்போ வந்துட்டே இருக்கு, நியூஸ்ல தெரியுது. மற்றபடி ஃபுட்பால் வந்து ஏற்கனவே யூரோப்ல அங்க இங்க இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்துட்டு இருக்கு, அங்க மேட்ச் ஃபிக்ஸிங் இங்க மேட்ச் ஃபிக்ஸிங். அப்புறம் என்ன ஆயிரும்னா அந்த கேமுக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஐயோ இதுலயும் இப்படியா இருக்கான்ற பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு இதாகி அது வந்து ஒரு ஹெல்த்தியர் இதுக்கு கொண்டு போகணுமே தவிர ஒரு இதான இதுக்கு டெஃபினட்டா அதே ஸ்டைல போக கூடாது.
சர்வதேச கால்பந்து பயிற்சியாளர் பட்டயம் பெற்றுள்ள ராபின் சார்லஸ் ராஜா. அடுத்து தடகள செய்தி ஒன்று. அமெரிக்காவின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் டைசன் கேயின் முன்னாள் பயிற்சியாளருக்கு ஊக்க மருந்து பயன்பாடு தொடர்பான குற்றச்சாட்டில் 8 ஆண்டுகள் தடை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியின் தொடரோட்டத்தில் தங்கப்பதக்கம் பெற்றிருந்தவரான ஜான் ரம்மன்ஸ் ஊக்க மருந்தை கடத்தி அதை அவர் வைத்திருந்து அவர் பயிற்சி அளித்த ஒரு தடகள வீரருக்கு வழங்கினார் என்று குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என்று கண்டறியப்பட்டுள்ளார். இந்த தடை கடந்த வாரம் முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த ஆண்டின் முற்பகுதியில் ஆடவருக்கான 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாம்பியனாக இருந்த டைசன் கே தடை செய்யப்பட்டிருந்த ஊக்க மருந்தை பயன்படுத்தி இருந்தார் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவருக்கு போட்டிகளில் பங்கேற்க 1 ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் ட்ரம்மன்ஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சில தகவல்களை வழங்கியதால் அவரது தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. அவர் அளித்த தகவல்களின் அடிப்படையிலேயே இப்பொழுது ஜான் ட்ரம்மன்ஸுக்கு 8 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2000 ஆம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஆடவருக்கான 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தை அமெரிக்கா வெல்வதற்கு டிரம்மன் பெரிதும் உதவி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பயிற்சியாளர்கள் வீரர்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர அவர்களை வைத்து ஆதாயம் தேட முயற்சிக்க கூடாது என்று அமெரிக்காவில் ஊக்கம் மருந்து பயன்பாட்டுக்கு எதிரான அமைப்பின் தலைவர் கூறியுள்ளார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.